எங்கள் மதுரை எப்படி இருக்குது, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்திருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு மேலாக என்னன்னாரு, ஞானம் தருமகற்கு யோகத்தனிப்பிடமே. ஞானத்தை வழங்குகின்ற மெய்யுணர்வு இருக்கு. இது மூணு ஒரு நாட்டுக்கு ஒரு நகரத்துக்கு இருந்ததுன்னா இதை விட வேற ஒண்ணு தேவையே கிடையாது. ஒன்று செல்வம், இன்னொன்று அறிவு, இன்னொன்று ஞானம். ஜோதி மணிபர் மிக அருமையாக அந்த ஒரு நாட்டினுடைய நகரச் சிறப்பை பேசுகின்ற பொழுது இவ்வளவு அர்த்தம் இருக்கு. முப்பொருள் உண்மை தாங்க, இங்கே முப்பொருள் தான் இல்லையா, இங்கே முப்பொருள் உண்மைன்னு என்ன முப்பொருள், கல்வி, இது செல்வம், அறிவு, ஞானம். இந்த மூன்று இருப்பதனால எப்படி இருக்கு எங்களுடைய அந்த மதுரை நாருனாரு, தாராயாம் பெருமகட்டு. மீண்டும் பாருங்க, தரையை மங்கைன்னு சொல்றார் பெண்ணுங்கிறது. தரையாம் பெருமகட்கு ஆணி திலகமே ஆனது இப்பேரூர். இந்த நிலமகளுக்கே ஒரு திலகம் பொட்டு எதுன்னு கேட்டா எங்க மதுரை தாங்க. பெண்களுக்கு ரொம்ப இனிமையாத ஒன்று பொட்டு வைப்பது, பொட்டு வைப்பது அதுதான் மிகச்சிறப்பு, மங்களகரமானது. அந்த பூவும் பொட்டும் ஆகின்ற ரெண்டும் தான் அவர்களை ஒரு அந்த நல் வாழ்வு வாழ்கின்றவர்கள் என்பதை காட்டுகிறேன். நல்வாழ்வு வாழ்வு காட்டுது எனவேதான் இந்த தரைமகளுக்கு ஒரு பெரிய பொட்டு திலகமாக இருப்பது எங்களுடைய மதுரை. நாவுக்கரசருடைய தமக்கையார் பேர் என்ன, திலகவதி. திலகவதியார், திலகவதி, திலகம்னா பொட்டு. இளங்கோடிகள் யார வர்றது, எல்லாம் பெரியவங்க தான், நமக்கு பெரியவங்க இல்லையா. இளங்கோடிகள் கோவலன் பிரிந்திருக்கிறான், அப்பொழுது கண்ணகி எப்படி இருக்கிறாள் என்பதை பற்றி பார்க்கிறேன். கண்ணகி எப்படி இருக்கிறாள், ஒரு கொண்ட கணவன் தன்னை பிரிந்திருக்கின்ற பொழுது, பிரிந்திருக்குன்னா பொருளையோட பிரிந்திருந்தான்னா அது வேற விஷயம், இவன் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டு பிரிந்திருக்கிறான், அதனால இவருக்கு வருத்தம், தனியா வருத்தம். அந்த வருத்தத்தினால எப்படி இருக்காள் என்பதை பற்றி இளங்கோடிகள் மிக அருமையாக பாருங்க. அதிலும் அது கற்புக்கரசி ஆதல்னாலே, கற்புக்கரசி ஆதல்னாலே காலில் தொடங்கி தலையில் முடிக்கிறார் அந்த அந்த அமைப்பு, காலிலிருந்து தலைவரை. பாதாதிகேசம் சொல்லுவே, பாதாதிகேசமா அந்த வருத்தத்தை சொல்லுவேன். பாதாதிகேசமா வர்ணனை பண்ணவன் பல பேர் இருக்கிறான், ஆனா பாதாதிகேசமா வருத்தத்தை சொன்னவர் இளங்குடிகள். அப்ப கோவலன் பிரிந்திருக்கிறான், அது உள்ளூர்லயே யாரோ ஒரு பேரு தொடர்பு கொண்டிருக்கிறான். இந்த பொண்ணு அப்படியே கற்புல திறம்பாம இருக்கு, ஆனா எப்படி இருக்குன்னு, அம்சம் சீரடி அணி சிலம்பு ஒளிய ஒழிய கொங்கை முந்தில் குங்குமம் எழுதால் மங்கள மார்பில் பிரிதனி அணியாள் என்றெல்லாம் கால் இருந்து அவள வாழ் முதல் திலகம் இழப்ப. அவளுடைய நெற்றி என்னைக்கு கணவன் தன்னை விட்டு பிரிந்தான் இருந்து இதை கூட வச்சுக்கிறதுல நம்ம பாவம். பவள வாழ் முதல் திலகம் இழப்ப தவள வாழ் நகை கோவலன் இழப்ப. இதை சொல்லணும்னா ஒரு இளங்கோடிகள் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியும். மிகச் சிறந்த பேரறிஞர் அல்லவா. சரி, இவையெல்லாம் இவள் இழந்து நிற்கிறாள். இவை காலில் இருக்கிற திலம்பு, இடப்பில் இருக்கிற மேகலை, சரிங்களா, உடம்புல அணிய வேண்டிய பிற அணிகள், காதில் இருக்கின்ற அந்த குழை, மூக்கில் இருக்கிற அணி, இவையெல்லாம் இந்த உறுப்புகள் இழக்க. ஆனால் கோவலன் எதை இழக்கிறான், அந்த மகாபாவியை ஒன்று இழக்கிறான். என்னென்ன, இந்த அம்மாவுடைய புன்சிறப்பை பார்ப்பதற்கு இழக்கிறான் போடான். அவள வாழ்நகை கோவலன் இழப்பு. இவன் இவ்வளவுமே இழந்தாள், ஆனா அவன் என்ன இழந்தான், இப்படி ஒரு கற்புக்கரசியை மணந்தும் இந்த கற்புக்கரசியுடைய முகத்தை பார்த்து அவளுடைய புன்சிரிப்பை பார்ப்பதை அவன் இழந்தான். போடா, நீ என்ன ஒன்று இழந்துட்ட, இளங்கோடிகள் இளங்கோடிகள் அல்லவா. எனவேதான் திலகம் அவ்வளவு சிறப்பு. தரையாம் பெருமகட்கு அணி திலகமே ஆனது இப்பேரூர். ஆகவே மதுரை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குங்களா, இது போல இருக்கு. இதை ஒரு ஆறு ஏழு வகையாக அமைத்திருக்கிறார், நான் அந்த வகையை சொல்லிடுறேன். ரொம்ப அற்புதம் அமைத்துக் கொண்ட அமைப்பு இருக்குதே பரஞ்சோதி முனிவர் நகர சிறப்பை. பொதுவாக இப்படி ஒரு ஐந்து பாட்டு, இந்த மதுரை எது அப்படின்னு. இனி நேயர்களை மதுரைக்கு, மதுரையின் புறநகரத்திற்கு அழைக்கிறோம். புறநகரம் என்றால் மதிலுக்கு முன்னால, மதிலுக்கு முன்னால் இருப்பதை புறநகர்னர். மதிலை இடைநகர் என்று சொன்னார். இடைநகர்னா இந்த புறநகருக்கும் மதுரையினுடைய அகநகருக்கும் இடையில மதில் இருக்குது, அது இடைநகர்னர். சரி, இந்த இடைநகராகிய மதிலை தாண்டிட்டா அகநகர் என்று சொன்னார். அகநகர்னா உள்ளிடம், மதுரையினுடைய உட்பகுதி என்று சொன்னார். இப்படி அழைச்சிட்டு போறார். நேரலை மதுரைக்கு அழைக்கிறோம் என்று சொன்னால் நேரில் மதுரை கிடைத்து மதுரை இப்படிப்பட்டது என்ற புதுநிலை சொன்னவர். இனி புறநகரில் இருக்கிற பல சிறப்பு, புறநகர் அந்த புறநகரில் இருக்கிற சிறப்பை ஒரு கூட உள்ளே இருக்கிற மதில் அந்த இடைநகருக்கு போற, இடைநகருக்கு போற, அப்புறம் அகநகருக்கு போற. இப்ப நான் பொதுவாக புறநகரை பற்றி சொன்னதாக வைத்துக் கொண்டு இடைநகராக இருக்கிற மதிலுக்கு அழைக்கிறோம். மதில் அந்த காலத்துல மதில் ரொம்ப சிறப்பு, ஏன்னா ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு. அதனால தான் திருவள்ளுவனார் அரண் என்ற ஒரு அதிகாரம் பண்ண, அரண் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சித்தர் போற்றுபவர்க்கும் அரண் பொருள். எடுத்தரிப்பிலே அவர் மாதிரி சொல்றது யாருமே இல்லைன்னு. அரண் எதுக்கு பாதுகாப்புனாரு, எதுக்கு பாதுகாப்பு, அந்த குரல் குரல் தான் சார். பாழாப்புன தமிழகம் திருக்குறள் கூட மறக்குது, திருக்குறள் கூட மறக்குது, வேதனை தான் எங்களுக்கு, வேதனை தான். திருக்குறள் கூட மறந்துட்டு என்ன தான் பண்ணுவாங்க, தமிழன் 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 என்ன தமிழன் என்ன தமிழன் வாலியை சொல்றதா அந்த கவிதையெல்லாம் கவிதை ஆயிட்டுமே, திருக்குறள்லாம் விட்டுட்டு முருகா முருகா. அதனால என்ன சொன்னார், இந்த மதில பாதுகாப்பு எதுக்கு தெரியுமாடான், அந்த மரண் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் அரண் பொருள். என்ன அருமை சொல்லுங்களா, இப்ப எதிரி பல பேர் வந்தான்னு வச்சுங்க, அவனை தாக்குவதற்கும் இந்த மதில் மீது இருந்து தாக்கலாம், பாதுகாப்பா இருக்கும். அப்ப நீ வெற்றி பொருந்திய வீரனாக இருந்தா உனக்கு அந்த அரண் பாதுகாப்பு தரும், நீ இருந்து செய்யலாம். முடியலன்னு வச்சுக்க, அஞ்சித்தன் போற்றுபவருக்கும் அரண் பொருள் உள்ளுக்குள்ள இருந்தா வச்சுங்க, ஒரு பயன் உள்ள வர மாட்டான் உனக்கு நல்லது. அப்ப வீரனாயினும் மதில் பயன் தரும், கோழையாயினும் மதில் பயன் தரும், வீரனாயினும் பயன் தரும், கோழையாயினும் பயன் தரும், அது அரண், அது அரண். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் அரண் பொருள். இப்ப ஆனா முடியாது, ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மேலிருந்து வந்து நம்ம ராக்கெட் வந்து தாக்குது விஞ்ஞான உலகத்துல. அதனால இப்ப அந்த மதில் நமக்கு இப்ப இருந்த அமைப்புல பயன்பட முடியும், ஒத்துக்கிறோம். அந்த கால எல்லையில் தரையில் வந்துதான் அந்த படையோடு சண்டை செய்வது என்று இருந்த காலத்தில் இது அரண் மிக சிறப்பாக இருந்தது, அகழி சிறப்பாக இருந்தது. ஆனால் இன்று மேலே வந்து தாக்குகின்ற நினைவு வந்த போது இவை பயனற்றதாக, அதனால அரணம் அரணியோ அகழியை பத்தி இன்னைக்கு அலமைப்பில் நாம் அதிகமா சொல்லுவோம். இப்ப அந்த மதில் இருக்கிறதா, மதில் இருக்கிற அகழி இருக்கிறதா, அகழி அகழின்னா ஒரு பெரிய அகலமான அமைப்பு வைத்து அதுல தண்ணி வச்சிருவாங்க, தண்ணி இருக்கும். அந்த அகழி வந்து ரொம்ப ஆழமா இருக்கும், ஆழம் மட்டுமல்ல சில தீமையான முதலைகள்லாம் இருக்கும். நீங்க முதல்ல ரெண்டு விதத்துல, ஒண்ணு அந்த ஆழத்தை நீங்க வந்து கடந்து போக முடியாது, அவ்வளவு அகலமும் ஆழமும் இருக்கும். இன்னொன்று தப்பித்தவன் நீ இறங்கி போலாம்னு சொன்ன அங்க உள்ள இருக்கிற தீய விலங்குகள்ல ரொம்ப கடுமையான முதலை சுறாமீன்லாம் இருக்கும், அதை போட்டுப்பாங்க. அதனால நீங்க யாரும் அதை ஒண்ணும் செய்ய முடியாது, அதுக்காக தான் அகழி வைப்பாங்க. மதில் உயர்ந்திருக்கும், அகழி ஆழ்ந்திருக்கும். அந்த உயரத்தையும் தாண்டணும், இந்த ஆழத்தையும் தாண்டணும், அப்புறம் தான் போலாம் உள்ளே என்று சொன்ன வச்சு. அப்புறம் அவர் அந்த காலத்து பாதுகாப்பு அவ்வளவுதான் உங்களால் முடியுது. பிடிச்சாங்க இந்த அகழியில என்ன இருக்குன்னு, இது எல்லாரும் சொன்னாங்க அகழியில என்ன இருக்குன்னா முதல்ல இருக்குங்க. ஆகவே ஒரு பயலும் உள்ள இறக்கப்படாது, இறங்கின முதல்ல அப்படியே பிடிச்சிடும். இவ்வளவுதான் விஷயம். இதை பரஞ்சோதி முனிவர் சொல்லுகிறார், அதே அதான் அந்த பெரிய ஞானிகளுக்கு என்ன ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவெல்லாம் அறிமுகப்படுத்தணுங்கிறத பாருங்க. அவருக்கு இப்ப ரெண்டு பாட்டு தான் பார்த்தோம், அதுல எத்தனை நம்முடைய திருக்குறளோ எத்தனை மற்ற கருத்துக்களோ வர முடியாது, செய்திருக்க நினைவு கூற முடியாது. அது போல இதுல சொல்ற, இதுல அந்த முதலையானது எப்படிப்பட்ட முதலையினர், மூர்கனும் முதலையும் கொண்டது விடான்னு பேர். மூர்கனும் முதலையும் கொண்டது விடா, பிடிச்சதுன்னா விடமாட்டானுவோம். மூர்க்க பயலும் சரி பிடிச்சது விடமாட்டான், சொன்னதே சொல்லி பேசிட்டு இருப்பானே, ஆயிரம் பேர் சொல்லிட்டு காதல ஏறாது. அந்த மூர்கன் முதல என்ன பண்ணும், பிடிச்சதுன்னு விடாது. தான் பாவனுடைய இந்த உலக பற்றையே பிடித்து கொண்டிருக்கிற நமக்கு மூர்கன் சொன்ன, மூர்கன் சொன்ன மணிவாசகர் தன்னை சொல்லிக் கொண்டார், ஆனால் அது நம்மை சொல்லிக் கொண்டது. முத்தி நேரி அறியாத மூர்கனோடு முயல் வேலி பாவம், இந்த உலகமே பொருளா பட்டிக்கிட்டு இதை விட்டு மேல வரமாட்டேங்கிறானே. ஏன் மூர்கன் முதலையும் கொண்டது விடா, கைப்பற்றதை பிடிச்சுக்கும், இதுலயே இருக்கியடா, இதுக்கு மேலான் நெறிக்க வள்ளி. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேலி, எங்கள் குருநாதன் என்ன செய்தான், பக்தி நெறி அறிவித்து திருப்பெருந்துறையில வந்து எனக்கு முன்னே தான் எழுந்தருளி பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவர் ஆர்வருவார் அச்சோவே. அருமையான பாசம். ஆகவே முருகன் சொன்ன கேட்டா பிடிச்சதை விடமாட்டான். அது போல இந்த முதல பிடிச்சதை விடாது. இதை போய் சொல்லுகிறா அவருக்கு என்ன நினைவுன்னு கேட்டா, தென்னீலாமாலி மேலைந்த அவருக்கு ஒப்பன சிலரை எண்ணினார் என. அந்த முதல இருக்குதான், அது எப்படின்னு கேட்டா, கண்ணில் வெங்கூற்று காராங்கிடந்து அழைப்ப. யமன் மாதிரி அந்த முதல கூற்று மாதிரி, யமன் மாதிரி இருக்கும் அந்த முதல. அதுல யாராவது இறங்கி தப்பித்தவர் இறங்கினாங்க, அவங்க காலையோ உடம்பையோ பிடிச்சதுன்னு ஜென்ம ஜென்மது நீ எத்தனை துப்பாக்கி வச்சு அல்லது இருந்து நீங்க மேல விஞ்ஞான கறி வச்சாலும் நிக்க முடியாது. அது எப்படின்னாரு, கண்ணில் வெங்கூற்று கராங்கடந்த அழைப்ப மண்ணினார் எவரேனும். அந்த மாதிரி முதல் இருக்கிறதுல நீங்க அகடியில கால் வச்சுட்டான்னு சொன்ன என்னாச்சுனாரு, தப்பிக்க முடியாது. எது போல் தப்பிக்க முடியாது, எது போல் தப்பிக்க முடியாது, இங்கதான் சமய கருத்து. அதாவது உலகியல் கருத்து சொன்ன பரஞ்சோதி முனிவர் அருளியல் கருத்து இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னு தப்பிக்க முடியாது, எப்படி தப்பிக்க முடியாது அப்படின்னு. தென்னீலாமாதி மேலைந்த அவருக்கு ஒப்பான சிலரை எண்ணினார், இருள் நரகத்து நீத்து ஏறினும் ஏறார். ரொம்ப அருமையான பாட்டு. இங்கதான் நீங்க சமய கருத்துக்கு வரீங்க. இப்ப நம்ம தமிழ் ஐயா தம்பி சொன்ன மாதிரி இல்ல, சமயான பாடத்துக்கு வரும். தென்னிலா மதி மிளைந்தவர்க்கு ஒப்பன சிலரை எண்ணினார், எங்களுடைய பரம்பொருளாக இருக்கிற சிவபெருமானுக்கு ஒப்பாக. சார் அந்த சாமி கூட இருக்குதுங்க, இந்த சாமி கூட இருக்குது என்று சொன்னான்னா அவன் எப்படி இந்த நரகத்துல ஏற முடியாதோ அது போல இந்த கிடங்கில இருந்து வச்சா ஏற முடியாதுங்க. பரம்பொருள் சிவபெருமான் ஒருவனி, பரம்பொருள் சிவபெருமான் ஒருவனி. அதான் அப்படிகள் பொது நீக்கி தானே நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை. பொது நீக்கினர் எதற்காலும் கணத்துல பொருள் என்ன பிரயோஜனம், அதுமா சமத்துவ சமத்தெல்லாம் உருப்ப முடியாது இல்ல, உருப்ப முடியாது இல்ல. தனக்கென்று ஒன்று இருக்கணும். எல்லா கல்லூரியும் நம்முடைய கல்லூரியில் தான், எல்லா தாய்மாரும் நம்முடைய தாய்மார் தான். ஆனா நம்முடைய தாய்மார தனியா போட்டணும் இல்ல, இல்ல இல்ல எல்லா தாய்மாரோட ஒத்துதான் வச்சு நம்ம தாயும் போட்டணும். இதான் சமத்துவமே, நம்ம தாய்க்கென்று ஒரு தனியிடம் நம்முடைய இதயத்தில் இருக்கணும், அதோடு மற்ற தாய்மார இருக்குவாங்க. தாய்க்குலமே வணக்கம் என்று சொல்லுங்க. எல்லா கியூலைக்கு வேண்டாம், எங்க அம்மா வந்து கியூல் நின்று தான் வரணும் அப்படின்னு அண்ணா, அதான் சமத்துவம் அண்ணா. இதான் சமத்துவங்கிறான். இப்போ என்னமோ ஞானம் புதுதா வந்துட்டு அதுதான் அப்ப சொன்னார், பொது நீக்கி பொது நீக்கி. இன்னைக்கு என்ன பண்றது, மாரளி மாசமா மாலை போடு சாமி அப்படின்னு. நாளைக்கு என்ன மருவத்தூர் போ, நாளைக்கு என்ன வெங்கடாஜலி போய்போ, நாளைக்கு என்ன இன்னொரு போ, முனீஸ்வரம் போ, நாளைக்கு என்ன போன அப்படின்னு விடாது. பொது நீக்கி தானே நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை, பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாள் எல்லாம் பிறவானாளே. அப்படி தேவா, அதனால பொது நீக்கி தனி நினையணும். அதான் சொல்ற மணிவாசன் சொன்னார் ரொம்ப அருமையாக. வெறுவரேல் வேட்க எஞ்சேன், எனக்கு எது மேல பற்று வந்தா கூட நான் பயப்படுறது இல்லை அப்படின்னா, அதுக்கான பயப்படுறது. வீணை காடல் கோழியினும் அஞ்சேன், வினையே வந்து என்ன மூடினாலும் சரி நான் அதுக்காக கூட வருத்தப்படுறதில்லை, அதுக்காக நான் அஞ்சறது இல்லை. அப்படியா அஞ்ச மாட்டீங்களா அப்படினாரு சுவாமி, நீங்க இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்குதான் அஞ்சுவீங்கன்னாரு, எதுக்குதான் அஞ்சுவீங்கன்னாரு. இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம், ஏற்கனவே இருவர் சென்றும் காண முடியாத பரம்பொருளாக இருக்கிற பெருமான் இருக்கானே அவன் தம்பிரான், எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட தம்பிரானாம். திருவுரு அண்டி மற்றோர் தேவர் எத்தேவர் என்ன அறுவராதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறி. எல்லாம் ஒண்ணும் எது எடுத்தாலும் சமத்துவம், எல்லாத்தையும் ஒன்னாக்கிறது சொல்றேன் பாருங்க. அப்படிப்பட்ட கண்ணு ஆளை கண்டா நான் பயப்படுவேங்கிற மணிவாசன், நான் பயப்படுறேன் சார், எனக்கு மேல் மேல் வர்ற ஆசை கூட பயப்படல, அதை நான் ஒரு பாத்திரம் கட்டுப்படுத்திடுவோம் போல இருக்கு. எனக்கு வினையே கொண்டாந்து என் முழுகடிச்சாலும் கூட பயப்படல, நான் அதை இழு செய்யும் சேராமல் பண்ணிக்குவேன். இது மாதிரி சொல்றான் பாருங்க, எம்பிரானோடும் எண்ணி மண்ணாண்டு மண்மே மற்ற தெய்வம் சொல்றானே, அப்படிப்பட்டவர்களை கண்டால் அம்மா நாம் அஞ்சு மாறினார். இதைத்தான் அவர் சொல்றார், கண்ணிலாத வெங்கூட்டன கராங்கல் அந்த அழைப்ப. அந்த அகடியில யமன் மாதிரி போயிட்டு இருக்குமா அந்த முதலாம், அதுல எவனாலும் மன்னினார் காலை வச்சுட்டான்னா கரையற மாட்டான். எது போல தென்னிலா மாதி மேலைந்த அவருக்கு ஒப்பன சிலரை எண்ணினார். எங்கள் பரம்பொருளுக்கு ஒப்பாக இன்னொரு தெய்வம் இன்னொரு தெய்வம்லாம் உண்டுன்னு கருத பாருங்க. அவன் ஈருள் நரகத்து நீத்து ஏறினும், அவன் ஒரு காலத்துல நரகத்துல ஏறினாலும் ஏறலாம், எங்க அகலியில விழுந்தும் ஏற முடியாது என்று அகலியின் பெருமை சொல்லுங்கால் பரம்பொருளுடைய அந்த தனித்தன்மையை தலைமைத்தன்மையை. அந்தம் மாதி எம்மனா ஆர்ப்பலவர் இல்லைங்களா, படிப்பீங்களே அந்தம் மாதி எம்மனா ஆர்ப்பலவர். அந்தத்தை செய்வோன் எவனோ அவனே ஆதி. நான் சொல்லையா எம்மனா ஆர்ப்பலவர், எங்க மூதாதி தாத்தா வழிபடியா சொன்னது. அப்ப எந்த இந்த உலகத்திற்கு எவன் அந்தத்தை இந்த தன்பால் என்று எவன் ஒடுக்குகிறானோ அவன் தான் ஆதி. ஒடுக்குவன் யார்? பரம்பொருள். எனவே அவன் தான் ஆதி எம்மனா ஆர்ப்பலவர். அதுதான் சொல்றேன். நீங்க வந்ததுனால சுயானுபவம் எல்லாம் சொல்லுது சொல்றேன் சிவம். எனவே இப்பொழுது அந்த நம்ம அகழியாகி இடைநகரை பற்றி சொல்லுவோம். இனிமேல் இடைநகரில் இருந்து கொஞ்சம் உள்ள போவோம் இல்லைங்களா, உள்ள போவோம். இனி மதிலையும் அகழியும் கடந்து உள்ளே போகிறோம். இப்பொழுது நம்முடைய மதுரையினுடைய அகநகர் உட்பகுதிக்கு போறோம். உட்பகுதிக்கு போனா ரொம்ப அருமையான பகுதிகள் உட்பகுதி எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா. என்ன இருக்குதான் எங்க மதுரையில அப்படின்னு சொன்னா, ஒரு நகர்ல என்ன இருக்க வேண்டும் என்று 17ஆம் நூற்றாண்டுல பிற நாட்டு தொடர்பு இல்லாது, ஆங்கில நாடு மற்ற நாட்டு தொடர்பு இல்லாமல் ஒரு தமிழ் மண்ணில் இருந்து ஒரு தமிழர் பாடுகிறார். ஒரு நாட்டுக்கு என்னென்ன வேணும்? காளையும் தாமமும் சுண்ணாமும் ஆணி நீலக்காளானும் குழையும் தூபாமும் தீபாமும் கும்பாமும் தாங்கி. ஒரு பக்கம் போனீங்கன்னா கரும்பு அது பாட்டு நிறையா இருக்குமா, இன்னொரு பக்கம் போனீங்கன்னு சொன்னா நல்ல குத்து வழக்கு இருக்குமா, இன்னொரு பக்கம் போனீங்கன்னா நல்ல தீபாரதனை காட்டுறதுல இந்த தீபம் காட்டுவதற்குரிய அந்த தீபக்கால் அது இருக்குமா, இன்னொரு பக்கம் போனீங்கன்னு சொன்ன நல்ல கண்ணாடிகள் ஒளி வழக்கம் தரும்படியான கண்ணாடிகள் இருக்குமா, இன்னொரு பக்கம் போனீங்கன்னு சொன்ன நல்ல மாலைகள் பூ மாலைகள் நிரம்ப இருக்குமா, இன்னொரு பக்கம் போனீங்கன்னு சொன்ன நல்ல பூர்ணகுமம் வைப்பதற்குரிய நல்ல பொற்குடங்கள் அப்படி இருக்குமா, இப்படி எல்லாம் தெருவில் அது பாட்டுக்கு இருக்குங்க. இப்ப மற்ற பொருள் இல்லையானா இருக்கு, இவர் இருப்பதே தொகுத்தர் தொகுத்தர். அப்ப என்ன சொன்னீங்க, ஒரு பக்கம் கரும்பு, ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் நல்ல ஒளி விளக்கு, இன்னொரு பக்கம் தீபம் எடுப்பதற்குரிய தீபக்கால், இன்னொரு பக்கம் மாலைகள், இன்னொரு பக்கம் கண்ணாடினர். இதெல்லாம் என்னது? எல்லாம் மங்களப்புறம். மங்களப்புறம் மங்களமாகிய பாண்டி நாட்டு என்று சொன்னாரே, அது எப்படியோ நினைவு கூர்ந்தவர். இது 50 பாட்டு தாண்டியும் எங்க அகநகர்ல உள்ளே இப்ப நேர்களை மதுரை அகநகர் கிடைக்கிறோம். இதோ பார் என்னது, ஆஹா கரும்பு சார் என்ன அருமையா, பழைய கரும்புங்க. ஒரு கரனை கடிச்சாட்டோம்னா இவ்வளவு ஒரு ஒரு படி சாறு கிடைக்கும். இவத்தியா அருமையான மாலைகள் பாருங்க, இவத்தியா கண்ணாடி சின்ன கண்ணாடி இருந்து பெரிய கண்ணாடி நல்ல கண்ணாடி எல்லாம், இவத்தியா குத்து விளக்கு என்ன சின்னதுல இருந்து பெருத்து வரைக்கும் இவையெல்லாம் இருக்கு. இவையெல்லாம் நிரம்ப கிடக்கிற கடைகள் அப்படி இருக்கான். இது இருக்குன்னு சொன்னதே அவருடைய அருமை அறிவுடைமையை காட்டுது. அதுக்கு மேல் ஒரு அறிவுடைமை எது போல் இருக்குன்னு, எது போல் நாட்டினுடைய பண்பாடுகளையும் நாட்டினுடைய ஒழுக்கங்களையும் அறிவுறுத்தினவங்க, அது மிக முக்கியம். இலக்கியத்தினுடைய பயனே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டை வளப்படுத்துவதிலே நல்ல நாகரிகம், நல்ல பண்பாடு, நல்ல கலை உணர்வு, நல்ல நிறை இலை இறை உணர்வு இதெல்லாம் இருந்தால் தான் முடியும். இதான் அந்த காலத்தில் கருதுனாங்க. அதான் அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே என்று பாடி. இந்த கொள்கை மற்ற பிற மொழி இலக்கியங்களுக்கு இல்லை. சில தேக்கியர் படித்தா அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனாக சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க அந்த குறிக்கோள் இல்ல, அவங்க கலை கலைக்கே அப்படின்னு நினைச்சவங்க. நாம அப்படி இல்ல, எந்த ஒரு சின்ன நூல் ஆத்தி சூடியா இருந்தாலும் கூட அரஞ்சய விரும்பு ஈவது விளக்கேல் ஐயம் இட்டும். ஆகவே நம்முடைய குறிக்கோள்ன இந்த தமிழ் மண்ணில் ஒரு இலக்கியம் தோன்றுச்சுன்னு சொன்னா ஒன்று அறத்தை பற்றி கூற வேண்டும், அல்லது பொருள் வளத்தை பற்றி பொருள் பொருளாதாரத்தை கூற வேண்டும், அல்லது இன்பச் சிறப்பை கூற வேண்டும், அல்லது இறைச்சிறப்பை கூற வேண்டும். இதுதான் இந்த இலை நாட்டினுடைய இலக்கியத்தினுடைய மண்ணினுடைய தன்மை என்று பேசினார்கள். இதுக்கு புறம்பா போறதுனாலதான் நாங்க வந்து சில இலக்கியங்கள் எல்லாம் இலக்கியம் கருதல மாடர்ன் லிட்டரேச்சர் என்ற பெயர்ல வருது. இன்னைக்கு இமேல பாடம் இருக்குது மாடர்ன் லிட்டரேச்சர்ல. கட்ட அடிப்போம் கட்ட அடிப்போம், எதை கட்ட அடிக்கிறேன், நாகரிகத்தை பண்பாட்டை எல்லாத்தையும் கட்ட அடிச்சிட்டு போறத. இன்னைக்கு ஒரு வரும்போது நம்ம வேலூர் பக்கத்துல இருக்கும் என்னது என்னமே தெரியல, ஒரு ஒரு இது என்ன என்னமோ ஒரு என்னமோ ஒரு படத்து பேர் போட்டிருந்தான், தமிழ் கொலை, தமிழ் கொலை. இந்த மொழிச்சதையும் செய்து பண்பாட்டையும் சிதைவு செய்கிற கவிதையை நாங்கள் ஏத்துக்கிறது இல்லை. அது யார் பேர்களோ பெரியவங்க பண்ணாங்க, தூக்கி அடிஞ்சு இடது கிளப்பி கிஞ்சிட்டு ரின் போட்டு கழுவி விடுறது, ரின் போட்டு கழுவி விடுறது. ஏன்னா அதான் இப்ப டிவியில சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, ஏன்னா ரின் போடுவா அது மாதிரி. என்னமோ என்ன வந்து என்ன நல்லது வந்து வேணா வந்து வந்துட்டதுல என்னமோ போட்டு விடுறது. என்னமோ வேண்டாம், அதெல்லாம் பெரியவங்க இருக்கும்போது ஞானிகள் இருக்கும் போது சொல்ல கொடுக்காது, அதோட இருக்கும் பார்த்தோட இருக்கும் அப்படி. சரி, இப்ப அதனால இவையெல்லாம் இருக்கின்றன எது போல, எது போல என்று சொன்னால் பாருமே, கழையும் தாமமும் சுண்ணமும் ஆணி நிலக்கடனும் குழையும் தூபமும் தீபமும் கும்பமும் தாங்கி தழையும் காதலர் வரவு பார்த்து அன்பு அகம் ததும்பி விழையும் கற்பினார் ஒத்தன. காலையில தன்னுடைய கணவன் போனாங்க பணிக்கு, மாலையில சரியா மணி 5:30 ஆக போகுது. அதனால அதுக்கு முன்னே 3:30 எழுந்திரிச்சு நம்ம முகத்தை எல்லாம் கழுவி சென்னை இருட்டு குங்குமம் அணிந்து நல்ல புடவை எல்லாம் மாட்டிக்கொண்டு நம்ம வீட்டெல்லாம் கூட்டி ரொம்ப அப்படி கதவை வந்து முக்காவாசி சாத்தி காவாசி திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் கணவன் காலையில போனாங்க, இங்க இருந்தா வெந்நீர் ஆறுனது குடிப்பாங்க, பொண்ணு வெந்நீரா சுட சுட கொடுப்பான், இல்லைன்னா கீமுல இருந்த வெந்நீரா இருக்கும் அப்படித்தானே கொடுப்பாங்க. பாவம் அவங்களுக்கு மத்தியானம் ரொம்ப அருமையா கூட்டு ரெண்டாம் தரம் இப்ப இங்க இருந்தா வெறும் நான் 8 பாக்கல் எடுத்து கொடுத்தேன், இவ்வளவு உண்டு கூட்டு சாப்பிட்டு வச்சிருப்பாங்க சிவசிவா அப்படி. சாயந்தரம் நாளானா அவங்களுக்கு தலைவலி வந்துடும் காஃபி இல்லைன்னா, இனி 4:30 காஃபி சாப்பிட்டாங்களோ இல்லையோ தெரியல என்றெல்லாம் நின்று நினைந்து காலையில் சென்ற கணவர் மாலையில் வருவதற்கு முக்கால் வாசி அடைத்து தன் கணவர் வரவு பார்த்து இருக்கும் கற்பினார் என காலையில் துபாய் போயிடல, மலேசியா போய் 2-3 ஆகல, காலையில 8:50 போன கணவன் மாலையில 4:50 வந்துடுறாரு. அதற்கு இந்த அளவு கணவர் வரவு பார்த்து இருக்கும் கற்பினார் என. அப்போ கணவர் வரும்போது என்ன அவருக்கு கேட்டா, தூசி குப்பையெல்லாம் கிடக்கூடாது, மேல கூட்டிக்கிட்டு வெளியில தாந்தெழுச்சு கோலம் போட்டு அப்படி இருக்குமே தவிர, இங்க 2 விளக்கமா இருக்கு தூக்கி அங்க வந்து 2 காயத்தோடு அப்படி இருக்கலாமா? எனவே தன் கணவன் வரவு பார்த்திருக்கும் கணவனார் என இந்த அகநகர்ல இருக்கிற விளவரா வீதியில இப்படி எல்லாம் இருக்கான். எது கண்ணார் என்ன குத்து விளக்கு என்ன இது என்ன என்ன குத்து விளக்கு வலிக்கு பளிச்சுட்டு விளக்கி வச்சிருக்கேனே, இன்னைக்கு என்ன வந்து என்ன தெரியாது உங்களுக்கு தனிக்காம இல்லவா, சாயந்தரம் நீங்க வந்தவன் வழிபாடு செய்ய மாட்டீங்களா, எல்லாம் விளக்கு செடி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் என்ன அப்படியா அப்படின்னு காஃபி முன்னே எடுத்து வச்சுட்டேனே. இப்படி ஒரு கட்டினார் எப்படி வருவாய்ப்பார்களோ அது போல் அந்த வீதி இருந்தது. என்ன அர்த்தம், நாட்டினுடைய பண்பாடு அப்படி இருக்க வேண்டும் என்பதை கருதினார். ஒரு இடத்தில் பண்பாடு, இன்னொரு வந்து அறநெறி, இன்னொரு வந்து அருள்நெறி, இப்படி எல்லாம் காட்டி செல்வதுதான் அந்த நகரத்தில் இருக்கும். வேற என்ன பண்ண, சும்மா இருக்கிற வயலை பாருங்கள் பசுமையா இருக்கிறது, கடலை பாருங்கள் அலை வீசுகிறதுன்னு பாடிட்டு என்ன இருக்குது, கருப்பு கடல் அழைதான் வீச்சும், உனக்காக வீச எனக்காக வீச்சுதா, அதுல இருந்து இருக்குது. ஆனால் கடல் அலை வீசுகிறது என்று சொன்னால் அதனால ஒரு கரு அமைப்பு ஓடுகின்ற காவிரியை பார்த்தார் இளங்கோடிகள், நமக்கு தண்ணி தான் ஓடுது அவருக்கும் தண்ணி தான் ஓடி இருக்குது, நமக்கு 2 கரை தெரியுது அவருக்கு 2 கரை தெரியுது, நம்ம அது வந்து தண்ணி இல்லாத காவிரியை பார்க்க, நம்ம தண்ணி இருந்த காவிரியை பார்த்தார், அது அவ்வளவுதான் நமக்கு அவருக்கு வேற்றுமை, நமக்கு அவருக்கு வேற்றுமைனு கேட்டீங்கன்னா தண்ணி இருந்த காவிரியை பார்த்தார், நாம் இல்லாத காவிரியை பார்த்துருக்கோம் அவ்வளவுதான். ஆனா அவர் என்ன காட்டுது, அந்த காவிரி எம்மா பெண்ணா காட்டுது, எம்மா நீ எப்படி போயிட பத்தியா அண்ணார், மருங்கு வண்டு சிறந்தாற்ப மணிப்பூ வாடை அது போட்டு கருங்கயல் கண் விழி தொல்கி நடந்தாய் வாழி காவேரி என்கிறார். மருங்கு வண்டு சிறந்தாற்ப, ஏமா இவர் கற்புடைய பெண் போறேங்கிறதுக்காக 2 பக்கம் வண்டுகள் ரொம்ப அருமையா இன்னிசை பாடுகிறது, மணிப்பூ வாடை அது போட்டு நீ கற்பு கருத்தியுமா பழங்கால பெண்ணுமா அரையும் குறையுமா ஆட கட்ட மாட்ட, முழுக்க எல்லா உறுப்புகளையும் மறைச்சிருக்குமா, எதனால மறைச்சிருக்கிற, மணிப்பூ வாடை அது போட்டு 2 பக்கம் மலர்கள் அப்படியே கொட்டி இருக்குல்ல, அந்த மலர்களாகிய ஆடை அப்படியே போட்டு பதுசான பொண்ணு, சரி அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டுனா கண்ணையும் போட்டிக்குமா, கண்ணையும் போட்டி எப்படி நடக்கும், மறையா எங்களுக்கு தெரியாத உட்கார அப்படின்ட்டு கருங்கயல் கண் விழி தொல்லி மீன்களாகிய கண்கள் அப்படியே விழித்து பார்த்து நடந்தாய் வாழி காவேரி. யாருக்கு தோன்றது, இளங்கோடிகளுக்கு இதை கவிதை என்கிறோம், கவிதையின் சிகரம் என்கிறோம். அழகான தமிழ், அழகான இசை, அழகான பண்பாடு அத்தனையும் கொட்டி இருப்பதனால் தருங்கயல் கண் விழித்தொல்கி நடந்த எல்லாம் நின் கணவன் இருந்து செங்கோல் தெரிந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. இப்படி அருமையா போறதுக்கு என்ன தெரியுமா காரணமா, உன் கணவன் சோழன் இருக்கானே அவன் செங்கோல் நெறியிருந்து கொஞ்சமும் திறம்பல, அதனால உரல்ல என்ன பாராட்டுதுன்னு கேட்டா, சார் எங்க சோழர் அரசன் இருக்கணுமே அவன் இருக்கணும் சார், நாங்க இறந்தா கூட அவன் இருந்தா போதும் சார், இந்த நாடு நல்லா இருக்கும் என்று எல்லாரும் அவனுடைய செங்கோல் திருப்பி வாழ்த்துறாங்க. அப்படிப்பட்ட அருமையான கணவனை பெற்றதுனால நீ வீறு கொண்டு போற. என்ன தெரியுது, அரசனுடைய செங்கோல் சிறப்பு இல்லையானால் இயற்கை வளம் சாகும் அர்த்தம். அங்கே ஒரு நீ இப்படி பின்னி பணிந்திருக்குது, இப்படி பின்னி பணிந்திருக்குது. அது போலத்தான் நம்முடைய பரஞ்சோதி முனிவரும் மிக அற்புதமாக இவையெல்லாம் சொல்லி காட்டி செய்கிறார். அப்புறம் பாருங்க, ஒண்ணு ரொம்ப செல்ல வளம் காட்டணும் இல்ல, எல்லா மாட மாளிகளும் சந்திரகாந்த கல்ல போட்டு பதிச்சிருக்கு. இப்ப வந்து எல்லாம் அதனால் எப்படி இருக்கு, அடுத்த பாட்டுக்கு போறார், சந்திரகாந்த கல் அப்படியே வச்சு இழைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இந்த சந்திரகாந்த கல் என்ன செய்யுமா, சூரியகாந்தக்கல் சந்திரகாந்தக்கல் சொல்றோம், சந்திரகாந்த கல் கட்டணும்னா சந்திர மாலையில் அப்படியே தோன்றின உடனே அது ஒளிப்பட்ட உடனே அப்படியே தனித்தனியா லேசா சொட்டுமா. அதனால அங்க இருக்கிற மதுரையில் இருக்கிற அகநகர மாளிகை பொழுது எப்படி இருக்கு கேட்டா, மாதில் வீணையும் மாலை மதியமும், அந்த மாலை மதியம் அப்படி தோன்றின உடனே அங்கங்க இருக்கிற சந்திரகாந்த கல் அப்படியே லேசா தயாரிச்சிருக்கோம், லேசா அடிச்சிருக்கோம். இதுதான் சிறப்பு, இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. ஆனால் பரஞ்சோதி முனிவருக்கு பாத்தியாப்பா, இதுவரைக்கும் சொட்டுச்சா அந்த கண்ண தண்ணி இல்ல, ஆனா இப்ப மட்டும் சொட்டு. ஏன், தனக்கு உரிய அந்த சந்திரனும் காண்ட உடனே அதை எடுக்க முடியாத ஆற்றல் தனக்கு இருப்பதனாலே உடனே அந்த தண்ணியை சொட்டுகிறது. இதுதானே அந்த சாமானார். எது போல தெரியுமா, எது போல தெரியுமா, ஆள நின்ற மாமணி மிளற்று அண்ணல் ஆனந்த கோலம் நின்ற சேவடி நிழல் குறுகினார் குணம் போல். நல்ல ஞானியர்கள் பெருமான் முன்னிலையில போய் தன்னை மறந்து அப்படியே குருகா என்று நினைக்கின்ற பொழுது தன்னை அறியாமல் கண்ணில் தண்ணி வரும். அப்படிதான் திருவாசல சொல்றார் மணிவாசகர், பெருமானி உன்னை யார் என்ன செய்ய, வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய். தெருவில் போறாங்க போகும்போதே வெள்ளந்தாள் விரிசடையாய் அப்படி பேசுறாங்க, காதல் கட்டுது விடையாய் பெருமானி ஆணையத்தின் ஊர்ந்து பெருப்பு செல்லுகின்ற பெருமானி என்கிறார்கள். அரே விடையாய் விண்ணோர் பெருமானி, இவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற பெருமானி என்று தெருவில் பேசிட்டு போறாங்களா. இதை கேட்டாச்சு உள்ள கேட்டோன்னே, என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தால் ஒரு புனலில் கீழ்வேலாக பதைத்துருகும் அவர் நிற்க. இந்த சொல்லை கேட்ட மாத்திரத்திலேயே கண்ண தண்ணி தார தார தாரையா கொட்டுதான். இப்படி எத்தனையோ அடிவர்கள் இருக்க, அப்படியெல்லாம் இருக்கிற அடிவர்கள் இருக்க, குருநாதா கேவலம் என்ன ஆண்டியப்பா என்கிற, என்னை ஆண்டாய்க்கு என்னைங்கிறது என்ன கேட்டீங்க, இவ்வளவு தகுதி வாய்ந்தவர்கள் இருக்க அவர்களை ஆட்கொள்ள வேண்டிய நீ இந்த தகுதியில் ஒன்றேனும் இல்லாத என்னை, என்னைங்கிறது இந்த மேற்கொண்ட தகுதிகளில் எந்த ஒன்றும் இல்லாத என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தால் நின்று மேலப்போது பாட்டு அருமையான பாட்டு. ஆகவே இந்த பெருமானுடைய பார்த்த மாத்திரத்திலே தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு அப்படியே கள்ள தண்ணி தாரதாரையா வருகிறதே, அவர் போல இந்த மாலை மதியத்தை கண்டவுடன் இந்த சந்திரகாந்த கற்கள் எல்லாம் தண்ணீரை கொட்டுகின்றன.